வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யோர்ஸ் பாசிட்டிவ்லி. இது ஒரு ஸ்பாட்டிஃபை எக்ஸ்க்ளூசிவ் பாட்காஸ்ட். புது எபிசோட்களை உடனே பெற ஃபாலோ பட்டனை அழுத்தி இணைந்திருங்கள்.
ஒரு நகரத்துல ஒரு பிரபலமான ஓவியர் இருக்காரு. அப்பப்ப நடக்கக்கூடிய கண்காட்சிகள்ல அவருடைய ஓவியத்தை காட்சிப்படுத்துவாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் அவரோட ஓவியத்தை பார்த்து அவரை பாராட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய பல ஓவியங்கள் நல்ல விலைக்கு விற்பனையும் ஆகியிருக்கு. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த ஓவியருக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒரு சில பேரை நம்ம ஓவியத்தை பிடிச்சு போய் அதை நல்ல விலை கொடுத்து வாங்குறாங்க. ஓகே, நிறைய பேர் நம்மளை பாராட்டுறாங்க. அப்படி பாராட்டுறவங்க எல்லாருமே நம்மளை நிஜத்திலேயே பாராட்டுறாங்களா, இல்லை நம்ம முன்னாடி அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு பின்னாடி போய் நம்மளை குறை சொல்கிறாங்களா அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் அதிகாலையில் அவரோட ஓவியத்தை எடுத்துக்கிட்டு போய் மக்கள் அதிகம் வந்து போகிற ஒரு தெருவோட ஓரத்தில் அந்த ஓவியத்தை வச்சிடுறாரு. அதை வச்சுட்டு, இந்த ஓவியத்தில் ஏதாவது தவறு இருக்கிறதா உங்களுக்கு தெரிஞ்சால் அதை குறிப்பிடுங்க, இந்த ஓவியத்திலேயே அதை மார்க் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வாசகத்தை எழுதி அந்த ஓவியத்துக்கு பக்கத்திலேயே வச்சுட்டு போயிடுறாரு. அந்த நாளோட சாயங்காலம் அந்த ஓவியத்தை எடுக்கலான்னு வந்த அந்த ஓவியருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அந்த ஓவியத்தில் கிட்டத்தட்ட 100 இடங்களில் தவறு இருக்கிறதா மார்க் செய்யப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் அவர் ரொம்பவே மனமுடிஞ்சு போய்டுறாரு. அமைதியாக அந்த ஓவியத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போது இவ்வளவு நாட்களாக நம்ம முன்னாடி நல்லா இருக்கிறதா எல்லோரும் பொய் சொல்லியிருப்பாங்க போல், எல்லோருடைய கண்கள்லையும் இந்த தவறு தெரிஞ்சிருக்கும்ல, இனி நான் ஓவியம் வரைஞ்சாலும் அதில் இருக்கக்கூடிய குறைகள் அவங்க பார்ப்பாங்கல்ல அப்படின்னு அவர் அதிகமாக யோசித்து ஓவியம் வரையறதையும் நிறுத்திடுறாரு. ஒரு நாள் ஓவியரோட நண்பர் ஓவியரை பார்க்க அவரோட வீட்டுக்கு வர்றாரு. சமீபத்தில் நீ வரைஞ்ச ஓவியம் என்ன, அதை நீ காட்டு அப்படின்னு அந்த நண்பர் கேட்க, அதுக்கு ஓவியர், நான் வரையறதையே நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு காரணமாக அன்னைக்கு நடந்த சம்பவத்தையும் நண்பர்கிட்ட விளக்குறாரு. இதை கேட்டு அந்த நண்பர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, அன்னைக்கு நீ செஞ்ச அதே விஷயத்தை இன்றைக்கும் நீ திரும்ப செய், அதே இடத்துல ஓவியத்தை கொண்டு போய் வை அப்படின்னு சொல்கிறாரு. ஓவியரும் நண்பர் சொன்னதுபடியே அதே தெருவில் ஒரு ஓரத்தில் அந்த ஓவியத்தை வைக்கிறாரு. அப்போ நண்பர் குறுக்கிட்டு சொல்கிறாரு, தவறு இருந்தால் அதில் நீங்கள் மார்க் பண்ணுங்கன்னு நீ ஒரு வாக்கியம் எழுதியிருக்கல்ல, அதுக்கு பதிலாக நான் சொல்லக்கூடிய வாக்கியத்தை எழுதுன்னு ஒரு வாக்கியம் சொல்கிறாரு. அது என்னன்னா, இந்த ஓவியத்தில் ஏதாவது தவறு இருக்கிறதா உங்களுக்கு தெரிஞ்சால் அதை திருத்துங்க அப்படின்னு எழுத சொல்கிறாரு நண்பர். அதுபடியே எழுதி அந்த ஓவியத்துக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வழக்கம் போல் சாயங்காலம் திரும்ப வந்து பார்க்கும்போது வச்சுட்டு போன போது அந்த ஓவியம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்குது. யாருமே அந்த ஓவியத்தில் எந்த ஒரு திருத்தமும் செய்யலை அப்படிங்கிறது தெரிய வருது. அதை பார்த்ததும் நண்பர் ஓவியரை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு இதில் ஒரு விஷயம் புரியுதா, என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சவங்களால தான் அந்த குறையை இல்லை தவற சரி செய்ய முடியும். ஆனால் உண்மையிலேயே ஒரு விஷயத்தில் என்ன தவறு இருக்குன்னு தெரியலைனாலும் குறை சொல்லணும்னு மட்டும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா 1000 குறை கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். அன்னைக்கு குறை இருந்தால் சுட்டி காட்டுங்கன்னு நீ சொல்லியிருந்த, அதனால தான் எப்படியோ ஒரு குறையை கண்டுபிடிச்சிடணும்னு ஒவ்வொருத்தரும் ஒரு குறையை மார்க் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு குறை இருந்தால் அதை திருத்துங்கன்னு நீ சொல்லிட்ட, அதனால தான் ஏதோ ஒரு குறைய சொல்லணும்னு சுட்டி காட்டிட்டு போன பலர் அதை திருத்த முன்வரலை. குறையை மட்டுமே கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா மிக கச்சிதமான ஒரு விஷயத்தில் கூட 100 குறைகள் கண்டுபிடிக்கலாம். அதுக்காக நம்ம செய்யக்கூடிய செயலை நிறுத்திட முடியாது இல்லையா. இந்த மாதிரியான விஷயத்துக்காகலாம் நீ தயங்கி ஓவியம் வரையறத நிறுத்தாதன்னு சொல்லி அந்த நண்பர் ஊக்குவிக்கிறாரு. ஓவியரும் பழையபடி தன்னம்பிக்கையோட ஓவியங்கள் வரைய துவங்குறாரு. இந்த கதையில் வந்தது போல ஒருத்தர் குறை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா குறை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி 1000 குறைகள் அவங்களால கண்டுபிடிக்க முடியும், அந்த 1000 குறைகளை சொல்ல முடியும். இப்படி நம்மளை ஒருத்தர் குறை சொல்ல என்ன காரணம், அப்படி குறை மட்டுமே கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த மாதிரியான நபர்களை நம்ம எப்படி கையாளுறது அப்படின்னு ஏற்கனவே ஒரு எபிசோடில் பேசியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் கேட்டு பாருங்கள். இப்போது குறை சொல்கிறதுன்னு எடுத்துக்கிட்டால் எப்போதுமே வேறு ஒருத்தர் தான் நம்மளை குறை சொல்லுவாங்கன்னு மட்டும் சொல்லிட முடியாது. சில நேரங்களில் குறைகளை மட்டுமே பார்த்து அதை கவனித்து அந்த குறைகளை சொல்லக்கூடிய நபர் நாமளாக கூட இருக்கலாம். வேறு ஒருத்தர் தான் டாக்ஸிக்கான நபராக இருப்பாங்க, வேறு ஒருத்தர் தான் தப்பு செய்வாங்கன்னு மட்டும் எல்லா நேரமும் மற்றவங்களையும் நம்ம கை காட்டிகிட்டு இருக்க முடியாது. நாமும் தவறு செய்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க இல்லை. ஸோ ஒருவேளை நாமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை கூட ஒரு பெரிய குறையாக பார்க்குறோம், ஏன் நம்ம பிறர்கிட்ட இருக்கிற குறைகளை மட்டுமே கவனிக்கிறோம் அப்படின்னு என்றைக்காவது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருந்துச்சுன்னா வாழ்த்துக்கள். ஏன்னா மற்றவங்க தான் தப்பு பண்ணுவாங்க, மற்றவங்க தான் குறை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிற உலகத்தில் நாமும் தப்பு பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சந்தேகம் வர்றதே ஒரு பெரிய விஷயந்தான். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் செல்ஃப் அவேராக, அதாவது சுய விழிப்புணர்வோடு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நாம் தப்பு செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதை திருத்திக்குவோம். நம்ம தப்பே செய்யலைன்னு நம்மளை நாமே ஏமாற்றிட்டுருக்கிறக்க நம்ம அந்த தப்பிலிருந்து வெளியே வர மாட்டோம். ஸோ நாமளும் தப்பு செய்கிறோமோன்னு செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதே பெட்டரான மனுஷனாக மாறுறதுக்கான ஒரு முதல் ஸ்டெப். அதுக்காக தான் இந்த வாழ்த்துக்கள். சரி, இப்போ நாம் பிறர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை அதிக கவனிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கோம்னா நாம் ஏன் அப்படியெல்லாம் பண்ணுறோம், இப்படி குறை கண்டுபிடிக்கிறதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடு. முதல்ல, நாம் ஏன் பிறர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை அதிகம் நோட் பண்ணுறோம், ஏன் அதிக குறைகளை சொல்கிறோன்னா, அதுக்கு முதல் காரணமே நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச நம்ம ஈகோ தான். பிறரோட தவறுகளை பெருசு பண்ணி காட்டுறது மூலமாக, அதை ஒரு பெரிய பிரச்சனையாக பேசுகிறது மூலமாக, நாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் செஞ்சிடல, நாம் மற்றவங்கள ஒப்பிடும்போது ஒரு பெட்டரான நபர் தான் அப்படின்னு நம்மளை நாமே பெட்டராக உணர்றதுக்காக, நம்ம ஈகோவை அதிக தூண்டுறதுக்காக கூட பிறர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை அதிகம் கவனித்து அதை பெருசாக பேசுகிறதா இருக்கலாம். இது இல்லாமல் இன்னொரு காரணம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய இன்செக்யூரிட்டி. நமக்கு மேலே ஒருத்தர் வளர்ந்து போயிட்டுருக்காங்கன்னா அவங்கள விட அதிகம் முளைச்சு அதிகம் முயற்சி பண்ணி அவங்களுக்கு மேலே போகணும் அப்படின்னு நினைக்கிறது சரியான வழி. ஆனால் நம்மால் அவ்வளோலாம் முடியாது. எதுக்காக அவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு முடிவு பண்ணி நமக்கு மேலே வளர்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களை கீழே தள்ளிட்டா அப்போது ஆட்டோமேட்டிக்காக நாம தானே முதல் அப்படின்னு நினச்சி பிறரை கீழே தள்ளக்கூட முயற்சிக்கும் நம்மளோட இன்செக்யூரிட்டி. இப்படி நமக்குள்ளே இருக்கக்கூடிய இன்செக்யூரிட்டியால் பிறர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை மட்டுமே பார்த்து அந்த குறைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது மூலமாக அவங்கள கீழே தள்ளி அவங்கள விட நம்ம உயர்ந்த ஒரு வளர்ந்த ஒரு நபராக, பெட்டரான நபராக உணர முயற்சிக்கிறோம். இந்த மாதிரி இன்செக்யூரிட்டியால் குறைஞ்சி போய் இருக்கக்கூடிய நம்மளோட சுய மதிப்பு, அதாவது செல்ஃப் வர்த், செல்ஃப் எஸ்டீம், இதையெல்லாம் உயர்த்திக்கிட்டு நம்மளை நாமே பெட்டராக உணர்றதுக்காக கூட நம்ம பிறர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை அதிகம் கவனித்து அந்த குறைகளை அதிகம் சுட்டி காட்டுற ஒரு நபராக இருக்கலாம். இன்னொரு காரணம், ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது பொறுப்பு ஏற்றுக்கிறதுல இருக்கக்கூடிய பயம். தப்பு யார் செஞ்சாங்களோ அவங்க தான் அந்த தப்பை சரி செய்யறக்க அந்த முயற்சியையும் எடுக்கணும். இப்படி தவறை செஞ்சதை ஏற்றுக்கிட்டு அந்த செஞ்ச தவறுனால வரக்கூடிய விளைவுகளையும் சந்திச்சு அந்த தவறை சரி செய்யறதுங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. பொறுப்பு ஏற்றுக்கிறதுல இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினச்சி இந்த தவறுக்கு காரணம் வேறு ஒருத்தர்னு நம்ம கை காட்டிட்டா இந்த பொறுப்பு ஏற்றுக்கிறதுலேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு கூட வேறு ஒருத்தர்கிட்ட தான் குறை அதிகம் இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நம்மளை விட மற்றவங்க கிட்ட தான் அதிகம் குறை இருக்குங்கிற மாதிரி பேசுறது மூலமாக நாம் தப்பு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு மற்றவங்க மேலே அந்த தப்பு செஞ்சதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கிறது, அதை சரி செய்யறது, அதனால வரக்கூடிய விளைவுகளை பார்க்கறதுன்னு மற்ற எல்லா பொறுப்பையும் அவங்க தலையில் கட்டி நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்காக கூட பிறர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நம்ம அதிகம் கவனித்து அந்த குறைகளை நம்ம சொல்லலாம். கடைசி காரணம், நெகட்டிவிட்டி பயஸ். அதாவது பொதுவாகவே பாசிட்டிவான விஷயங்களை விட நெகட்டிவான விஷயங்கள்லாம் நம்மளை அதிகம் ஈர்க்கும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மனசில் அதிகம் பதிஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. அதனாலேயும் என்னவோ ஒருத்தரோட பாசிட்டிவான பக்கங்களை விட அவங்களோட பாசிட்டிவான குணங்களை விட நெகட்டிவான பக்கங்களை, நெகட்டிவான குணங்களை, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நம்ம அதிகம் கவனிப்போம், அதை அதிகம் ஞாபகம் வச்சுக்குவோம். யூடியூப்பில் கூட 10 பாசிட்டிவான தலைப்பு வச்ச ஒரு வீடியோ இருந்துச்சுனாலும் ஒரு நெகட்டிவான தலைப்பு வச்சுருந்தா அதை உடனே கிளிக் பண்ண தோணுது இல்லையா? இதுதான் அந்த நெகட்டிவிட்டி பயஸ். பாசிட்டிவான விஷயத்தை விட நெகட்டிவான விஷயம் ஏன் நம்மளை அதிகம் கவருது, நாம ஏன் அதை அதிகம் கவனிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான பதில் தான் நெகட்டிவிட்டி பயஸ். இந்த நெகட்டிவிட்டி பயஸ் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோடில் பேசியிருக்கோம், அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் கேளுங்க. இந்த நெகட்டிவிட்டி பயஸ் கூட நம்ம பிறர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை அதிகம் கவனிக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கலாம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ, நெகட்டிவிட்டி பயஸ், பொறுப்பேற்றுக்கிறதுல இருக்கக்கூடிய பயம், இன்செக்யூரிட்டி, இதையெல்லாம் காரணமாக வச்சு நாம் பிறரை குறை சொல்கிறோமா, அப்போ நாம் மோசமான நபரா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். தெரிஞ்சால் தெரியாமலோ எல்லோருமே ஏதோ ஒரு தப்பு செய்கிறோம், அந்த தப்புக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அதை நம்ம என்னென்னு புரிஞ்சுக்கிறது மூலமாக, அதை தெரிஞ்சு ஏற்றுக்கிறது மூலமாக அதை சரி செஞ்சு பெட்டரான ஆளாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி நாம் தான் பிறர் அதிகம் குறை சொல்கிறோம் அப்படின்னு நமக்கே தெரிய வந்துச்சுன்னா நம்ம அடுத்து எடுக்க வேண்டிய முயற்சிகள்லாம் என்னென்னா, ஒன்று, பேசுறதுக்கு முன்னாடி அதிகமாக யோசிக்கணும். சில சமயம் எதிரில் இருக்கிறவங்க தப்பு செஞ்சுருப்பாங்க, அதை அவங்க சரி செஞ்சுக்கணும், அதனால் அவங்களுக்கு வேறு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் கூட நம்ம அந்த குறையை சுட்டி காட்டியிருக்கலாம். ஆனால் அதை நம்ம எந்த விதத்தில் சொல்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க இந்த தப்பை சரி செஞ்சுக்கணும்னு ஒரு நல்ல ஜென்யூனான நோக்கத்தில் நாம் அதை சொல்கிறோமா, இல்லை அவங்கள குறை சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சொல்கிறோமான்னு எதிரில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நல்லா யோசித்து உண்மையான காரணம் என்னன்னு தெரிஞ்சு நம்ம செயல்படணும். குறை சொல்கிறது தான் நம்ம நோக்கம்னு நமக்கே தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறதே பெட்டர். ஆனால் நல்ல நோக்கம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்துக்கணும். ஏன்னா நல்ல விஷயமாகவே இருந்தாலும் தவறான விதத்தில் தவறான வார்த்தைகளில் சொல்லப்படும் போது அதுக்கான பலன் அங்கே இல்லாமல் போயிடும். ஸோ யோசித்து செயலாற்றுறது அவசியம். ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டியது எம்பத்தைஸ், அதாவது பிறரோட நிலையை உணர முயற்சிக்கிறது. ஒருத்தரோட வாழ்க்கையை வெளியே இருந்து மேலோட்டமாக பார்த்துட்டு அவங்க இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, அவங்க இப்படி செஞ்சது தப்பு, அப்படி செஞ்சுருக்கலான்னு ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப சுலபம். ஆனால் அவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க, எந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் கடந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம என்ன நிலையில் இருக்கோன்னே யோசிக்காமல் அதை புரிஞ்சிக்காமல் நம்மளை ஒருத்தர் குறை சொன்னால் அது நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குமோ அதே அளவுக்கு தான் பிறரோட நிலையை நம்ம புரிஞ்சிக்காமல் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணி அவங்கள குறை சொல்லும்போது அவங்களுக்கும் இருக்கும். ஸோ பிறரோட இடத்துல நின்று அவங்க நிலையை உணர, அதாவது எம்பத்தைஸ் பண்ண முயற்சிக்கணும். பிறரோட நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கும் பிறரோட நிலையை உணர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாம் அவங்க இடத்துல இருந்தால் என்னெல்லாம் பண்ணுவோம், நமக்கு எந்த மாதிரியான உணர்வுகள் இருக்குன்னு யோசிக்கிறது தான் எம்பத்தி. அதுவே அவங்க நிலையை நம்ம புரிஞ்சுக்கிறது பேர் சிம்பத்தி. பிறரோட நிலையை புரிஞ்சுக்கிறது மூலமாக, சிம்பத்தி காட்டுறது மூலமாக நம்ம அவங்கள எப்படி நடத்துவோன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க நிலையில் நம்ம இருந்தோன்னா நமக்கு எப்படியெல்லாம் இருக்குன்னு உணர்றது மூலமாக நாம் எப்படி நடத்தப்படணும், எப்படி ட்ரீட் செய்யப்படணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம மற்றவங்களையும் ட்ரீட் பண்ணுவோம். அப்படியே முடியலைனாலும் அவங்களோட 1000 பக்கம் வாழ்க்கையில் ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் படிச்சுட்டு அவங்கள ஜட்ஜ் பண்ணுறது, அவங்கள குறை சொல்கிறது சரியா அப்படின்னு பகுத்தறிஞ்சு பார்க்கவாவது முயற்சிக்கணும். கடைசியாக, தவறுகள் எதிரில் இருக்கிறவங்க தான் செய்வாங்க, நாம் செய்ய மாட்டோம் அப்படின்லாம் இல்லை. அதே மாதிரி தான் மற்றவங்க தான் நம்மளை குறை சொல்லுவாங்கன்னு இல்லை, நாமும் பிறர் குறை சொல்லலாம், நம்ம மேலேயும் தவறு இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. பிறர்கிட்ட இருக்கக்கூடிய குறையை கண்டுபிடிச்சு அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது மூலமாக நாம் பெட்டரான மனுஷனாக மாற முடியுமா முடியாதான்னு தெரியல. ஆனால் நம்மளோட குறைகளை தவறுகளெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலமாக அதை சரி செஞ்சு நாம் ஒரு பெட்டரான மனுஷனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்மளோட எனர்ஜியை நேரத்தையெல்லாம் மற்றவங்களுக்கு வீணடிக்க வேண்டாம் அப்படிங்கிற கருத்தோடு இந்த எபிசோட் நிறைவுக்கு வருது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட கருத்துக்களை ஸ்பாட்டிஃபைலேயே கீழே ரிப்ளைங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை அழுத்தி நீங்கள் எனக்கு சொல்லலாம். அல்லது இன்ஸ்டாகிராமில் யோர்ஸ் பாசிட்டிவ்லி அப்படிங்கிற பேஜ்லேயோ அல்லது பூங்குழலி சுந்தரம் அப்படிங்கிற என்கிட்டயோ நீங்கள் சொல்லலாம். இனி வேறொரு எபிசோடில் சந்திக்கிறேன். தொடர்ந்து கேளுங்கள் யோர்ஸ் பாசிட்டிவ்லி ஸ்பாட்டிஃபையில் மட்டும். நன்றி.